السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நியூசனாயியா இமாமு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயரின் பள்ளிவாசலில் நாம் எல்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, எனக்கு இங்கு வழங்கப்பட்டுள்ள தலையங்கம், எதிர் வரக்கூடிய புனித ரமலானை நாம் எவ்வாறு அடைவது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் புனித ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே நாம் எவ்வாறு இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ரமலான்லாம் நம்ம சரியாக நம்ம கழிக்கிறோமா, கழிச்சிருக்கிறோமா என்பது தான் நம்ம ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். ஒவ்வொரு ரமலான்லையும் நம்ம நினைப்போம், வர முன்னாடி நினைப்போம், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் 30 நோன்பு அல்லது 29 நோன்புகள் கண்டிப்பாக நம்ம பிடித்து ஒழுங்கான முறையில் இபாதத்துகளை செய்வோம். இதுவரையிலும் தொழுகையில் வீக்காக இருந்தோம், இன்ஷா அல்லாஹ் ரமலானோடு நம்ம தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான், குரானை படிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம வந்து மனசில் நினைப்பதும் உண்டு. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ரமலானுடைய முதலாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் எல்லாமே, நல்ல மாஷா அல்லாஹ் அந்த தக்குவாவோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு. ஃபஜ்ர் தொழுகைக்கு மற்ற மாதங்களில் எந்த ஒரு நாளையுமே பார்த்துருக்க முடியாது. ஆனால் ரமலானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் பள்ளிகள் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். காரணம், நோன்பு வைக்கிறதா சஹர் வச்சு ஆகணும். அப்போ அந்த சஹருடைய நேரத்தில் சாப்பிட்டு போட்டு பள்ளிவாசலில் தொழணும், ஒரு பயம் நமக்கு வருது. ஏன் நம்ம சாப்பிட்டு தொழலைன்னு சொன்னால், சாப்பிட்டு தொழலைன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிப்பான் அப்படின்ற ஒரு பயம் என்ன செய்யும் இருக்கும். அதனால தான் ரமலான் மாதத்தில் கரெக்டாக என்ன செய்ய, தொழுகையை மேற்கொள்கிறோம். இப்போ அந்த கடந்த ரமலானில் ஒழுங்கான முறையில் நம்முடைய இபாதத்துகள், அமல்கள் இது சரியாக இருந்துச்சா அப்படின்றத நம்ம சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். அப்படி பார்த்துவிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும், இன்ஷா அல்லாஹ் இதுவரையிலும் ரமலான் மாதத்தில் இல்லாத ஒரு மாற்றம் இந்த மாதத்தில், இந்த வரக்கூடிய ரமலானில் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தோடு நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு திட்டவட்டமாக ஒரு முடிவை நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். ஏன் சொன்னால், முதல்ல இந்த ரமலானை வந்து நம்ம அடையிறோம் பாருங்க, அதுவே ஒரு பெரிய நியமத், அல்லாஹ்வுடைய அருள். எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை, எத்தனையோ பேர் மௌத்தாயிட்டாங்க இல்லையா. போன வருஷத்துல ரமலான்ல இருந்தவங்க, அடைஞ்சவங்க இந்த ரமலான்ல இல்லை, அந்த நிலையில தான் இருக்கு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செய்யணும், தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல இருந்து வரக்கூடிய ரமலான அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் நசீபாக்கி வைக்கணும் அப்படி நம்ம அல்லாஹ்கிட்ட அதிகம் அதிகம் துவா செய்யணும். இந்த ரமலான்ல வரக்கூடிய இந்த ரமலான்ல நம்முடைய இபாதத்துகளை எப்படி எல்லாம் நம்ம செய்யணும், அலங்கரிக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் இந்த நேரத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் சிந்திப்போம். அன்புள்ளவர்களே, இந்த ரமலான்ல மிகப்பெரிய நன்மைகளை நம்ம வந்து சம்பாதிக்கலாம். நம்ம ஈமானோட அல்லாஹ்வுடைய பயத்தோட நம்ம என்ன செய்வோம், இருப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இது வந்து நன்மைகளை இபாதத்துகளை அதிகமாக சேகரிக்கக்கூடிய ஒரு மாதம். அதை நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை புரியும். இவ்வளவு காலமாக நம்ம ரமலான்ல கோட்டை விட்டுருப்போம், தவறு நிறைய செஞ்சிருப்போம், நிறைய நோன்பு கூட மிஸ் ஆகிருக்கும், நிறைய இபாதத்துகள்லாம் மிஸ் ஆகியிருப்போம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல அப்படி ஆகக்கூடாது. அதை நம்ம நினைக்கணும். கடந்த ரமலானுடைய நிலையை நம்ம நினைத்து வருத்தப்பட்டு கவலையோடு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நான் நல்ல முறையில அடையணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோட அல்லாஹ்ட்ட அதிகம் அதிகம் துவா செஞ்சு நம்ம அதற்கு பிறகு மாற்றங்களை ஏற்படுத்தணும். இது ரமலான் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்பவே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும். இன்ஷா அல்லாஹ் இன்றுல இருந்து இப்ப இஷா தொழுகை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நாளைக்கு ஃபஜ்ர் தொழுகை முதல் கொண்டு எல்லா தொழுகையும் மிஸ் பண்ணாம நம்முடைய மௌத்து வரைக்கும் நான் இதை கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமாக நம்ம நினைச்சு ஒரு முடிவை எடுக்கணும். அதுல உறுதியா இருக்கணும். ஏன் சொன்னா ஷைத்தான் தான் வழி கெடுப்பான். ஷைத்தான் வந்து அப்பப்ப என்ன செய்வான், வழி கெடுத்து கொண்டே இருப்பான். நல்லதை ஏவுவான், ஒரேடிய தொழுகை பக்கமே போகாத அளவுக்கு மாத்திடுவான். அது அவன் வந்து அவனுடைய அனுபவத்துல அது மாதிரி செய்வான், நல்ல விஷயத்த சொல்றது மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு பக்கத்துல என்ன செய்வான், கூட்டு போவான். அதனாலதான் திடீர்னு பார்த்தா நல்ல இபாதத்து வரும், அதோட ஒண்ணுமே இல்லாம காணா போய் பள்ளிவாசலையும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை என்ன செய்யும், ஏற்படத்தான் செய்யும். அதனால இந்த ரமலானுடைய முக்கியத்துவத்தை நம்ம முதல்ல புரியணும். ரமலான அடைவதற்கு முன்னாடி அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம விளங்கணும். ரமலான் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பிற்குரிய மாதம். குர்ஆன் அந்த மாதத்தில தான் இறங்கி அருளப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த குர்ஆனை இறக்கிய முதல் மாதம் என்ன மாதம், ரமலானுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ் வபயினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுள்ளது. அந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம், அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நேர் வழி காட்டி எது நேர் வழி எது தீய வழி என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய வேதம் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை சொல்லி ரமலான் மாதத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்றான். இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுள்ள மாதம். அப்போ இந்த மாசத்துல அதனுடைய சிறப்புகளை நம்ம தெளிவா விளங்கி கடந்த ஆண்டினுடைய ரமலானுடைய நிலைகளை புரிந்து கொண்டு வருத்தத்தோட நம்ம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு இனி வரக்கூடிய காலத்துல நான் எந்த மாற்றமும் செய்ய மாட்டேன், சரியா நான் வந்து ரமலான நோன்பு நோற்பேன், கரெக்டா 5 நேரமும் தொழுவேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே எடுக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, உள்ளத்தால பக்குவப்படணும். முதல்ல இந்த உள்ளம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒண்ணு. இந்த உள்ளத்தை மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா சைத்தான் அதுல உட்கார்ந்துருவான், இடம் பிடிச்சிருவான். முதல்ல இப்ப உள்ளத்தையும் நம்ம என்ன செய்யணும், தயார்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி சொன்னா, அலா இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சரியாக இயங்குமையானால் உடல் முழுவதுமே சரியாக இயங்கிவிடும். அந்த சதை துண்டு சீர் கெட்டுவிட்டால், உடம்புல உள்ள சதை துண்டு சீர் கெட்டுவிட்டால் உடல் முழுவதுமே சீர் கெட்டு போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அது என்ன சதை துண்டுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உமாஹியா ரசூலுல்லாஹ், அது என்ன சதை துண்டு அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா வஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அது கல்பு, உடம்புல உள்ள சதை துண்டை எதை சொன்னாங்க, கல்பு சொன்னாங்க. இப்போ உள்ளத்தை வந்து முதல்ல பக்குவப்படுத்தணும், அதை நம்ம வந்து தயார் செய்யணும், அதை நம்ம ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம நம்முடைய உள்ள நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்கு கண்ட்ரோல் கீழே நம்ம போயிடக்கூடாது. உள்ள எதெல்லாம் சொல்லுதோ, மனசு எதெல்லாம் சொல்லுதோ, அதையெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடாது. நம்ம கண்ட்ரோல்ல உள்ளத்தை கையில வச்சிருக்கணும். உள்ள ஒண்ணு சொல்லுதா இது சரியா தப்பா, இது தப்புனா அதை விட்டுறணும், உள்ள சொல்றத மறுக்கணும், இது சரின்னு சொன்னா அதுக்கு கட்டுப்படணும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம வந்து ரமதானை அடைவதற்கு முன்னாடியே நம்ம ஒரு பக்குவ நிலைக்கு நம்ம வந்துடணும். அப்படி வந்தாதான் இந்த ரமதானம் வழக்கமா நடந்தது மாதிரி இருக்காது. இல்லைன்னு சொன்னா திரும்ப திரும்ப அதே மாதிரிதான் போகும். ஒரு வாரத்துக்கு சார்ஜ் நிற்கும், கரெக்டா தலாவி தொழுக, மத்த தொழுக, இபாதத்து எல்லாம் இருக்கும். ஒரு ஒரு பத்து நாள் போனதுக்கு பின்னாடி சரி அடுத்த பத்து நாள் கொஞ்சம் கேப் விட்டுற வேண்டிதான், இனிமேல் கடைசி பத்து இருக்குல்ல அதுல போய் பாத்துக்கலாம். இந்த ஊர்கள்ல பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், முதலாவது நாள்ல அப்படி ஒரு கூட்டம் இருக்கும், அடுத்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இந்த பத்து நாள் வரைக்கும் ஓரளவு கூட்டம் பள்ளிவாசல்ல இருக்கும், பதினொன்னாவது நாள் பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டம் இருக்க சார்ஜ் அப்படியே இறங்கிடும், டவுன் ஆயிரும். அப்படியே இறங்கி அந்த இருபது இருபது இருபத்தி மூணு வரைக்கும் அது மாதிரி போகும். அதுக்குறை கடைசியில கொஞ்சம் மனசு மாறும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டோம், திரும்ப ஒரு தடவை நம்ம என்ன செய்வோம், ஆரம்பிப்போம் பழையபடி இபாதத்துக்களை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி திரும்ப போறது. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்ன இந்த 27ல பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமா இருக்கும் பள்ளிவாசல்ல. ஏன் அது லைலத்துல் கத்ர் இரவுன்னு இவர்களா முடிவு பண்ணது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரமலானுடைய 27 நாள் லைலத்துல் கத்ர் என்ற அந்த நாள் சொல்லல. லைலத்துல் கத்ர் எப்போ அப்படின்றத அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம நம்ம எப்படி முடிவு பண்றது? எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா மக்களா நினைத்து அந்த நாள்ல மட்டும் என்ன செய்வாங்க, கூட்டமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையை என்ன செய்யறோம் பாக்குறோம். பண்புள்ளவர்களை இது மாதிரி ஒரு நிலையை நம்ம வந்து இந்த ரமலான்ல இருக்க கூடாது. இதுல ஒரு திட்டமா முடிவெடுங்க. தொழுகை எல்லா அஞ்சு நேர ஃபர்ளான தொழுகை தொழுதே ஆகணும். அதை வந்து இப்பவே முடிவு செய்யுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா சில பேர் பார்க்கலாம் சஹர்ல சாப்பிட்டுட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்துருவாங்க. தொழுது முடிச்சதோட சில பேருக்கு இங்க வந்து டியூட்டி இருக்கும், சிலருக்கு டியூட்டி ஈவினிங் டியூட்டியா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் காலையில தான் தூங்குவாங்க நல்லா. அந்த ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்குற தூக்கம் சில நாட்களை பார்க்கலாம் நோன்பு திறக்கிறது கூட எழுந்திருப்பாங்க, அந்த டைம் வரைக்கும் எழுப்பாங்க, அப்படி எல்லாம் தூங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா லொஹரம் மிஸ் ஆயிரும், அசர்ல என்ன செய்வாங்க தொழுவாங்க, அசரையும் தாண்டும். அப்போ அது நோன்பு திறக்கிறதுக்காகவே எழுந்திருக்கிறது. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அர்த்தம் இல்லாம போயிடும். ஒரு பக்கம் நோன்பு இபாதத்தாக கடமையாக குடிக்கிறது, இன்னொரு பக்கத்துல ஃபர்ளான தொழுகை விட்டுறது. ரெண்டும் ஃபர்ளு தான், ரெண்டும் கடமை தான். நோன்பு கடமை ரமலான்ல நோன்பு நோற்பது, தொழுகை என்பது ரமலான்ல மட்டுமல்ல எப்பொழுது மௌத்து வரைக்கும் அது தொழுதே ஆகணும், அதுவும் கடமை தான். ஆனா ரமலானுடைய நாட்கள்ல பார்க்கல நோன்பு வைப்பாங்க ஆனா தொழுகையை விட்டுருவாங்க. இப்படி நம்ம சிலரை பார்க்கிறோம். இந்த நிலை இனி வரக்கூடிய ரமலான்ல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அன்புள்ளவர்களே, ரமலான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை வழங்கக்கூடிய மார்க்கமாக என்ன செய்தி இருக்கு, அந்த மாதம் பயிற்சி தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. இந்த பயிற்சியை பெற்றுவிட்டு அதை முழுமையாக அடுத்த ரமலான் வரையில அதை நம்ம வந்து தக்க வைக்கணும், இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி நம்மகிட்ட வந்து இந்த மாற்றம் இல்லாம அப்படியே இருந்துன்னு ஒரு பிரயோஜனம் இருக்காது. மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய லைஃப் ஸ்டைலும் மாறிக்கிட்டே இருக்கணும். எதை நோக்கி மாறணும், மார்க்கத்தை நோக்கி மாறணும், குர்ஆனின்பால் அவனுடைய மாற்றத்தை நோக்கி வாழணும். இப்படி இருந்தா அதுதான் ஒரு நல்ல ஒரு மாற்றம். மாற்றமே இல்லாம என்ன சொன்னாலும் சரிங்க, சிலர் அப்படிதான் இருப்பாங்க பெரும்பாலும், என்ன சொன்னாலும் சரி, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். இல்லை அல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு காதல் என்ன செய்யாது, விழாது. உள்ளத்துல போய் டெஸ்ட் பண்ண. அப்படி நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான், அதிகமானவர்கள் அல்லாஹ் நரகத்துக்கு போறதுதான் இருக்கிறான். சொர்க்கவாதிகள் அதிகமா நரகவாதிகள் அதிகமா? நரகவாதிகள் தான் அதிகம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான். பெரும்பாலும் உலகத்து தரங்கனா லி ஜஹன்னம கதீரம் மின அல்-ஜின்னி வல்-இன்ஸ், இந்த ஜின்னு என்ற வர்க்கத்திலிருந்தும் மனித என்ற அந்த வர்க்கத்திலிருந்தும் அதிகமானவர்களை நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கிறோம் சொல்றோம். இப்போ ஜின்னு மனிதர்கள் அதிகமானவர்களை நரகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் அப்படின்னா லஹும் குலூபுல் லா யஃபகூன பிஹா, அவங்களுக்கு உள்ள இருக்கும் அதை வச்சு ஒழுங்கா விளங்க மாட்டாங்க. உள்ள இருக்கதான் செய்யுது ஆனா விளங்காது, அந்த கனெக்ஷன் வேலை செய்யாது. மற்ற விஷயங்கள்லாம் சொன்னா நல்ல ஓபன் ஆயிரும், கூத்து கும்மாளம் சினிமா ஆடல் பாடல் இந்த மாதிரியான ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களோட அந்த மாதிரியான ஒரு தொடர்புகள், இப்படிப்பட்ட அந்த சைத்தானிய சிந்தனைகள் சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்து சொன்னா கல்பு என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். உள்ளும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். பள்ளிவாசலுக்கு வாங்குங்க, தொழுவுங்க, குரான படிங்க அப்படின்னு சொன்னா அந்த உள்ளம் வேலை செய்யாது, அந்த கனெக்ஷன் வந்து என்ன செய்யும், கட் ஆயிரும். அது வேலை செய்ய அல்ல குரான் சொல்றான். ஏன் அதிகமான நரகத்துக்கு போறாங்க அவங்க என்னன்னு சொன்னா உள்ளம் வந்து அவங்களுக்கு திறக்காது, விளங்காது, விளங்கவே மாட்டாங்க என்ன சொன்னாலும் சரி. அதே மாதிரி உலகம் அறியுடன் அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அதை கொண்டு அவங்க சரியா பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டாங்க, பார்க்க கூடாது பார்ப்பாங்க. எது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் நல்ல முறையில பார்ப்பாங்க, எது பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டாங்க, பார்க்க கூடாத பார்ப்பாங்க. அதான் அல்ல சொல்றான், கண்கள் இருக்கும் அவங்க சரியானதை பார்க்க மாட்டாங்க. உலகம் ஆதானும் அப்புறம் என்ன, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், லா யஸ்மவுன பிஹா, அந்த காதை கொண்டு கேட்க மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டாங்க, மற்ற எல்லா வகையிலையும் காதுல கேட்பான். குர்ஆன் ஆயத்து ஓதுறத கேட்போமே, அல்லாஹ்வுடைய வசனம் தானே, அல்லாஹ்வுடைய பேச்சு தானே, கொஞ்சம் சீடிகளை போட்டு கேட்போம், மொபைல்ல கேட்போம், இந்த காரி எப்படி ஓதுறார், அந்த காரி எப்படி ஓதுறார், இவர் எப்படி ஓதுறார், இப்படி நமக்கு அந்த கொஞ்சம் அந்த ரசிப்போம், காதுல கேட்போம் அப்படின்னு சொன்னா அது வேலை செய்யாது, அந்த கனெக்ஷன் வேலை செய்யாது. ஒரு சாங்ஸ் கேட்கறதுக்கு நல்ல காதை திறந்து எந்த சத்தம் டிஸ்டர்பும் இல்லாம கேட்கறது காது திறக்கும். இது யார், சைத்தானுடைய திட்டம் இது, விளங்குதா இல்லையா? அப்போ அவங்களுக்கு காதுகள் இருக்கும், எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதெல்லாம் வந்து நரகவாதிகள் அதிகமா இருப்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். சொல்லிட்டு இவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றான். இவங்க யார் மாதிரி தெரியுமா, உலாயிக கல் அன்னாம், நல்ல கவனிக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்க, இவர்கள் யார் என்றால் கால் நடைகளை போன்றவர்கள், மனுஷனை போலன்னு கிடையாது. இவங்க எல்லாம் யாரு சொன்ன, மிருகத்தை போன்றவங்க. மிருகத்துக்கு ஏதாவது சொன்னா பயன் இருக்கா? குரானை கொண்டு போய் காட்டினா பார்க்குமா, அல்லது காதில் கொண்டு வச்சு ஹெட்ஃபோனை வச்சு மாட்டினா கேட்குமா, சிந்திக்கிற அறிவு அதுக்கு இருக்குதா? இல்லை. லவ்தால ஒவ்வொரு மிருகத்துக்கும் அதுக்குன்னு ஒரு அறிவை வச்சிருப்பான், அதுதான் அதுக்கு விளங்குமே தவிர்த்து அதை தாண்டி என்ன செய்யாது, கேட்காது, அதை தாண்டி சிந்திக்காது. இல்லையா? இப்ப இப்படி சிந்திக்காத ஐந்தறிவு உள்ள மிருகங்களை போன்றவர்கள் அல்லாஹ் சொல்றான். சரி, இது ஒண்ணு நிறுத்தினாலும் பரவாயில்ல, அல்லாஹ் இன்னும் எப்படி சொல்றான்னு பாருங்க. பல் ஹும் அவல், இல்ல இல்ல கால்நடைகள் சொல்றது இல்ல, அல்லாஹ் சொல்றான் இல்ல இல்ல கால்நடைகள்லாம் இல்ல, அதைவிட மோசமானவர்கள் சொல்றாங்க, அதைவிட மோசமானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பத்தி தான் பேசுறான். அப்ப இப்படியும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, மனிதர்கள் கால்நடைகளை போன்ற இருக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுல என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னா, மாற்றங்களை நோக்கி நம்ம போகணும். ரமலான்ல இன்ஷால்ல மாற்றம் ஏற்படுத்தணும்ன்ற ஒரு முடிவு உள்ளத்துல நம்ம முதல்ல அதை என்ன செய்யணும், பதிவு பண்ணணும். என்னதான் இருந்தாலும் எல்லாம் வீட்டுல மனைவி இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் இபாதத்துல இருப்பாங்க, எனக்குலாம் அது செட் ஆகாது. திரு புகழ வேற சொல்ற, எனக்குலாம் அது செட் ஆகாது. அவங்க நோன்பு வைப்பாங்க, நான் நோன்பு வைக்க மாட்டேன். அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசுறது தராவின்னு தொழுவு போ சொல்லுவாங்க, நான் அவங்கள தொழுவிக்கு விட்டுருவேன், நான் தொழ மாட்டேன், அது எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த நிலையில தான் பெரும்பாலானவர்கள் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்ன அன்புள்ளவர்களே, இப்ப இவங்க வந்து உண்மையிலேயே அந்த ரமலான் மாதத்தை இழக்கிறாங்க, ரமலான் மாதத்தினுடைய நன்மைகளை மிஸ் பண்றாங்க. இதான் யதார்த்தம். உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாளைக்கு என்ன செய்வான், இதை கேள்வியாகவே எல்லாம் கேட்பான். அதனால் அன்புள்ளவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, வரக்கூடிய இந்த ரமலானுடைய அந்த மாதத்தில் இபாதத்துகளை கொண்டு நம்ம அலங்கரிக்கணும், நேரங்களை வீணாக்கிடக்கூடாது, நேரங்களை வீணாக கழித்து விடக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் முக்கியமான நேரம், அதை இபாதத்துகளை நம்ம செய்யணும். குறிப்பாக அன்புள்ளவர்களே, குர்ஆன் ஓத படிங்க. ரமலான்ல குர்ஆன் முதல்ல ஓதணும், குர்ஆனை நிறைய ஓதணும். அதை நம்ம வந்து முதல்ல முடிவெடுக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய சகோதரர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவும் கூட ஒழுங்கான முறையில் ஓத தெரியாம இன்னைக்கு இருக்கிறோம். திரும்ப இது வெக்கமா இல்லையா, கொஞ்சம் கூட கவலை வரமாட்டிருக்குத, அல்லாஹ்வுடைய வேதமாச்ச, அதை கூட நம்ம ஓத தெரியலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். சூரத்துல் ஃபாத்திஹா முக்கியமான சூரா, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முல் கிதாப், அதுதான் வேதத்தினுடைய தாய் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஒரு ஃபாத்திஹா சூராம் கூட நம்ம ஒழுங்கா ஓத தெரியலையே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல எப்படியாவது இந்த சூராவை முறையா ஓதணும், அதை நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. முடிவு எடுத்துட்டு ஓத ஆரம்பிங்க. ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது குர்ஆன ஓதுறத பொறுத்த வரைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவ்வளவு இலகுவாக வச்சிருக்கிறான். அரபு மொழி அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கிறான்னு சொன்னா எல்லோரும் கற்றுக்கொள்கின்ற அளவுல தான் அல்லாஹ் அதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இல்ல அது எனக்கு வராது, எனக்கு அது செட் ஆகாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அல்லாட்ட நாளைக்கு அங்க போயிட்டு அது எனக்கு செட் ஆகாது, அது எனக்கு வராது அப்படின்னா அல்லாட்ட போய் நின்று என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஏன், அல்ல குர்ஆன்ல சொல்றான், உலகது எஸ்எல் குர்ஆன் அலி திக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை எளிமையாக ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹ் சொன்னான் எஸ்எல் குர்ஆன், எஸ்எல் நம்ம பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க முதல்ல ஆரம்ப குர்ஆன் என்னது, எஸ்எல் குர்ஆன். ஊர்ல சொல்வோமா இல்லையா, எஸ்எல் குர்ஆன், எஸ்எல் என்ன அர்த்தம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அந்த வசனம் தான், குர்ஆனுடைய வசனம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல என்ன அர்த்தம், எஸ்எல் குர்ஆன்னா குர்ஆனை நாம் எளிதாக்கி இருக்கிறோம், கஷ்டமா ஆக்கல, ரொம்ப எளிதாக்கி இருக்கிறோம். லித்திக்ரி, சிந்திப்பதற்காக, புரிந்து கொள்வதற்காக, நல்லுணர்வு பெறுவதற்காக, ஃபஹல் மின் முத்தக்கிர், எனவே சிந்திப்பவர் உண்டா, நல்லுணர்வு பெறுபவர் உண்டா அப்படின்னு சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கேள்வி கேட்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்றான் எஸ்எல் குர்ஆன் சொல்றான், குர்ஆனை நம்ம லேசாக்கி இருக்கிறோம்னு சொல்றான், ஆனா நம்ம பதில் சொல்றோம் குர்ஆன் கஷ்டம்னு சொல்றோம். அல்லாஹ் சொல்றது உண்மையா, நம்ம சொல்றது உண்மையா? அல்லாஹ் சொல்றதுதான் உண்மை, நம்ம சொல்றது பொய். இப்ப நம்ம ஒரு வேலைக்காணி வந்திருக்கிறோம் இல்லையா, நம்ம நாட்டை விட்டு எல்லாரையும் விட்டு ஒரு வேலைக்காணி வந்திருக்கிறோம். நம்ம உள்ள வேலைக்கு போன உடனே சில நேரம் அந்த வேலை தெரியாது. இப்ப வேலையும் நூத்தன படிச்சுதான் ஆகணும், இப்ப படிச்சுதான் ஆகணும்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம வெக்கப்பட மாட்டோம். ஏன், அதை படிச்சாதான் நமக்கு வேலை உறுதி, இல்லைன்னா அந்த 3 மாசம் அந்த ப்ரொபோஷன் பீரியட்லயே நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகி அனுப்பி விட்டுருவாங்க இல்லையா. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்வோம், வெக்கப்படாம அதை எப்படி படிக்கணும், அது யாரா இருக்கட்டும் போய் கேட்போம்னு சொல்லி கேட்போம், படிப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை வருது இல்ல. ஏன் இந்த இது மாதிரி இதை விட குர்ஆன படிக்கிறதுக்கு ஏன் அந்த மாதிரி வெக்கப்படுறோம், ஏன் வெக்கப்படாம கேட்காம இருக்கிறோம், கொஞ்சம் சிந்திக்கும். இது சைத்தானுடைய சூழ்ச்சின்னு சொல்ல வர்றேன், சைத்தானுடைய சூழ்ச்சி பாருங்க. இங்க உலகத்துடைய தேவைக்காக நம்ம வெக்கப்பட மாட்டிருக்கிறோம், ஆனா நாளைக்கு மறுமையில கிடைக்கக்கூடிய நன்மைகளை அடையிறதுக்கு நம்ம வெக்கப்படுறோம். உண்மையிலேயே வெக்கப்படக்கூடாது, குர்ஆன படிக்கிறதுல வெக்கம் வரவே கூடாது. வெக்கப்பட்டா குர்ஆன படிக்க முடியாது. அப்ப இதுல நம்ம வந்து கடுமையான முயற்சி இருக்கணும். குறிப்பா அந்த ரமலான் மாசத்துல குர்ஆன நம்ம படிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி குர்ஆன படித்தவர்கள் கற்றவர்கள் ஓதணும் அதிகமா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிப்பாங்க, குர்ஆன ஓத தெரியும் ஆனா ஓத மாட்டாங்க அப்படி நிறைய பேர் பாக்குறோம். சில வீடுகள்ல குர்ஆன் இருக்கும், அது ஒரு ஓரமா பீரோக்குள்ள ரொம்ப துணியெல்லாம் சுத்தி பயபக்தியோட வச்சிருப்பாங்க, ஓத மாட்டாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை, குர்ஆனை சும்மா வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது குர்ஆன் எதுக்கு, அதை எடுத்து ஓதணும், பொருளை படிக்கணும், அந்த அடிப்படையில வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். சும்மா சுத்தி பீரோக்குள்ள வைக்கிறதுனால எந்த ஒரு ஃபாயதாவும் கிடையாது, எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அப்ப இப்படி நிறைய பேரை பார்க்கலாம் அன்புள்ளவர்களே. அப்ப ரமலானுடைய மாசத்துல குர்ஆன் நிறைய ஓதுங்க, நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனில் எவர் ஒருவர் ஒரு எழுத்தை படிக்கிறாரோ, நல்ல கவனிக்கணும், ஒரு எழுத்தை எவர் படிக்கிறாரோ அவருக்கு 10 நன்மைகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு எழுத்தை படித்தா 10 நன்மைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, பாடம் நடத்துறாங்க, வகுப்பு எடுக்கிறாங்க. எப்படி தெரியும், ஒரு எழுத்து என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. வலா அகூலு அலிஸ்லாமீம் ஹர்ஃபுன், இந்த அலிஸ்லாமீம் என்பதை ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலிஸ்லாமீம் அப்படின்றத ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் அகூலு அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன், மாறாக நான் சொல்வேன், அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து என்றுதான் சொல்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தையும் கூட எப்படி விளங்கணும்னு பிரிச்சு காட்டுறாங்க. அலிஸ்லாமியும் சேர்ந்தது ஒரு எழுத்துன்னு நினைச்சிடக்கூடாது. அப்போ அது மட்டுமல்ல, இந்த ஒரு எழுத்தினுடைய நன்மையும் அங்க விளக்குறாங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொன்னா, அப்ப 3 எழுத்து அலிஸ்லாமியும் சொல்லிட்டா ஒருத்தர் 30 நன்மைகளை அடைஞ்சிருவார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இது மாதிரி உலகத்தில் இருக்கிற வேற எந்த புத்தகத்தை படித்தாலும் இந்த நன்மைகள் கிடைக்காது. குர்ஆனை படிச்சா மட்டும்தான் நன்மை, ஹதீஸையும் கூட குர்ஆனை போன்று போயினா அந்த நன்மை கிடைக்காது. குர்ஆனுக்கு என்று தனித்தன்மை இருக்கிறது. குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஹதீஸ படித்து விளங்குனா அதன்படி அமல் செய்தா 4 பேருக்கு எடுத்து சொன்னா அது நன்மை, வேற விஷயம். குர்ஆனை போன்று ஓதினால் இதுக்கு எப்படி 10 நன்மையோ அது போன்று இருக்கிறான்னு கேட்டா, இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. அப்போ குர்ஆனுக்கு மட்டும் அவ்வளவு பெரிய ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட கூடுதலா சொன்னாங்க, நாளைக்கு மறுமை நாள்ல இந்த குர்ஆன் ஓதியவர்களுக்கு உங்களுக்கு பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை படியுங்கள். ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, நீங்க குர்ஆனை படியுங்கள், ஏனென்றால் அது மறுமை நாளில் உங்களுக்கு ஓதக்கூடியவர்களுக்கு சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அப்ப குர்ஆனை வந்து படியுங்கள், அது ஏன் அப்படின்னு சொன்னா, கியாமத்து நாள்ல ஓதுபவர்களுக்கு இதை ஓதியவர்களுக்கு அது பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் செய்யும். குர்ஆன் பேசுங்க, நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ்ட்ட பேசி இவன் என்ன ஓதனா இவன் என்ன படித்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட வாதாடுமாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க சூரத்துல் பக்கராவை படியுங்கள், சூரத்து ஆல் இம்ரானை படியுங்கள், 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் படியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, அது உங்களுக்கு நாளைக்கு மறுமை நாள்ல மேகம் போன்றது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லது நிழலை போன்றது உங்களுக்கு காட்சிகள் தரும் நாளைக்கு மறுமை நாள், அந்த 2 சூராவுமே உங்களுக்கு நிழலை போல வந்து அங்க காட்சி தரும் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம்ன்றதை நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சூரத்துல் பக்கராவை படிங்க. மறுபடியும் சொல்றாங்க சூரத்துல் பக்கராவை படியுங்கள், ஏன் அப்படின்னு சொன்னா, இது யாரு படிக்கிறாரோ அவருக்கு பரக்கத்து உண்டுன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி உண்டு, யார் இது படிக்காம விட்டு விட்டாரோ அவருக்கு நஷ்டம்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் பக்கராவை படிச்சா அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கு, படிக்கல சும்மா படிக்கல அப்படின்னு சொன்னா அவர் நஷ்டம், அவருக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அப்ப இது வந்து எவ்வளவு அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு விளக்குறாங்கன்னு பாருங்க. குர்ஆனை படிக்கிறதுல அவ்வளவு சிறப்பு இருக்கு. குர்ஆனை படிக்கிறது அது மட்டுமா, குர்ஆனை ஓத ஓத மலக்குமார்கள் இறங்குறாங்க, அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குது. ஒரே உள்ளத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, டென்ஷன், எப்ப பார்த்தா டென்ஷன், குர்ஆனை ஓதுங்க எல்லாம் காத்தா பறந்து போயிடும். குர்ஆனை படிச்சா வாழ்க்கையில நல்ல ஒரு சுவிச்சம் ஏற்படும். நம்ம தான் குர்ஆனை படிக்கிறது இல்லையே, அதான் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் சொன்னது சரியா தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்ல, நஷ்டம் தான் வருது, அங்க பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொன்னா குர்ஆன் நம்ம படிக்கும். அதனால குறிப்பாக இந்த ரமலான் மாசம் இதை ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பமாக பயன்படுத்தணும். ரமலான நம்ம எப்படி அடையணும்னு சொன்னா, இது மாதிரியான இபாதத்துகளை செஞ்சு செஞ்சு நம்ம அதை நன்மைகளை அடையணும், அந்த மாதத்தை நம்ம அடையணும், இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அன்புள்ளவர்களை குர்ஆனை ஓதுவதற்கு முதல்ல முயற்சி செய்யுங்க. படிக்காதவர் கற்றுக்கொள்ளாதவர்கள் அதை கற்றுக்கொள்வதற்கு அதிகம் ஆர்வம் கொள்ளுங்க, வெக்கப்படாதீங்க. இந்த ரமலான்ல நல்ல முறையில குர்ஆனை படித்து அல்லாஹ்விடத்துல நன்மைகளை சம்பாதிக்கும். சரி, அடுத்தது என்ன? இரவு தொழுகை மேற்கொள்ளும். இரவு தொழுகை பரலான தொழுகை, அஞ்சு நேர தொழுகை, மூத்து வரைக்கும் தொழணும். அதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம எப்ப மூத்தாவுறோமோ அப்பதான் தொழுகை நிக்கணும். அது வரைக்கும் தொழுகை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். இது அந்த காரணம் இந்த காரணம்னா அல்லாட்ட சொல்ல முடியாது. மூத்து வரைக்கும், நம்முடைய இறப்பு வரைக்கும் அல்லாம வணங்கணும் அந்த அஞ்சு நேர தொழுகைய. இல்ல எனக்கு காய்ச்சல், எனக்கு முடி இல்ல அப்படின்னா சொல்ல முடியாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலத்துல அவங்களுக்கு தொழுகிறதுக்கு அனுமதி கிடையாது, அவங்க விதி விலக்கு. இதை தவிர்த்து வேற எந்த காரணமும் சொல்ல முடியாது. காரணம் சொல்லாத அளவுக்கு எல்லாம் மார்க்கத்தை தந்திருக்கிறான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி வழிமுறை சொல்லி தந்திருக்கிறாங்க. நின்று தொழுவதற்கு உனக்கு முடியலையா, உட்கார்ந்து தொழுவு. உட்கார்ந்து தொழ முடியல, படுத்துட்டு தொழுவு. எவ்வளவு மார்க்கம் சொல்லிருக்கு பாருங்க. இல்ல என்னால அது கூட முடியல, என்னால நினைக்கலாம் முடியும், நினைச்சாது தொழுவும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல முடியுமா? நீ டியூட்டிக்கு ஒரு நாள் போகலைன்னாலும் கூட சேலரி கட் ஆகும். அது எப்படி சேலரி கட் ஆகும்? சேலரி எப்படி கட் ஆகும்? ரெண்டு மூணு தடவை வார்னிங் கொடுப்பான், திரும்ப திரும்ப இதே மாதிரி கட் அடிச்சுட்டு இருந்தோம் சொன்னா அடுத்த லெட்டர் வந்துடும், பிரச்சனை இல்லையா? சரி, சேலரி கட் ஆகும் இருக்குது எனக்கு ஹாஸ்பிட்டல்ல, அவன் பேப்பரை தரணும் முதல்ல. இவன் வந்து இந்த மாதிரி டியூட்டிக்கு போக முடியாத அளவுடைய நிலையில தான் இருக்கிறாருன்னு டாக்டர் சான்றிதழ் கொடுக்கணும். கம்பெனி ஏத்துக்கிடுவான் இல்லையா? இப்படி ஒரு நிபந்தனை உலகத்திலேயே நம்ம சம்பாதிக்கக்கூடிய இடத்திலேயே இருக்கு. ஆனா தொழுகையை பொறுத்த வரைக்கும் எந்த நிபந்தனையும் கிடையாது. மூத்தாயிட்டாரா அப்பதான் தொழுகையை விட முடியும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லாம் சும்மா சின்ன சின்ன காரணங்களா சொல்றோம், தூக்கத்துக்கு ஒரு காரணமா சொல்றோம், காய்ச்சல், உடல்நிலை சரியில்லை, தலைவலி, இதெல்லாம் ஒரு ஒண்ணுமே இல்லாத காரணங்கள். இதை நம்ம சொல்றோமே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்த்து பள்ளிவாசல் கொஞ்சம் அங்கே போய் பாருங்க. ஒரு நேர தொழுகையை தொழுது பாருங்க. முன்சப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வண்டி அப்படி ஓட்டிக்கிட்டே வந்து நின்று தொழுகிறோம். நடக்க முடியல, நடக்க முடியாதவங்க அல்ல, நமக்கு நடக்கிற சக்தியை தந்திருக்கிறான். கால் நல்லா இருக்குது, கைகள் நல்லா இருக்கு, அல்ல அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நிலையில வச்சிருக்கிறான். அவங்களுக்கு நடக்க முடியல, அந்த வீல் சேர்லயே தள்ளிட்டு அவங்களே வர்றாங்க, அவங்களே போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நம்ம நினைக்கிற மாதிரி காரணங்களை சொல்லி அவங்க வீட்டுல தொழுதான் தானே, முடியாதவங்க தானே, ஏன் அப்படி வர்றாங்க? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு. மூத்து வரைக்கும் பள்ளிக்கு போகணும், மூத்து வரைக்கும் அல்லாஹ் தொழணும் அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரிலாம் தொழு வர்றாங்க. ஒரு காலே இல்லைங்க, ஒரு காலே சுத்தமா இல்லை பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதான் நான் சொன்னேன், தொழுகை தொழாமல் இருப்பதற்கு எந்த ஒரு காரணமும் அல்லாட்ட நாளைக்கு சொல்லவே முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் மனிதன் என்ற அடிப்படையில் அதிகமான தூக்கம், நமக்கே உணர்ச்சியே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தூக்கம் இருந்ததுன்னா அதை நம்ம முழிச்ச உடனே தொழணும். அப்ப கூட இஷ்டப்படும் விடுறது இல்லை, எப்ப முழிக்கிறானோ அப்ப தொழுகிறோம். அது எப்போ? ஆழ்ந்து தூங்கினாதான். எல்லாம் தெரியுது, நேரம் தெரியுது, பாங்க சத்தம் விளங்குது, அலாரத்தை வச்சது விளங்குது அப்படின்னு சொன்னா இவர் பாவம் செய்யறார். இவர் ஆழ்ந்து தூங்கல, ஆழ்ந்து தூங்கல, இவருக்கு எல்லாம் விளங்குது, அவர் வீணுக்குன்னு தூங்குறாரு அப்படின்னு இவர் குற்றவாளி. அப்ப இது மார்க்கத்துல அதாவது ஆழ்ந்து தூங்கினாலோ அல்லது மறந்தாலோ சில நேரங்களில் மனசுல மறக்கும், தொழுதமா இல்லையான்றது சில நேரத்துல மறக்கும். அப்படி மறந்தா எப்ப ஞாபகம் வருது அப்ப தொழுதுறோம். சென்னைக்கு மறந்துருச்சு இன்ஷால்லா அடுத்த வகுத்து பாப்பா, அப்படிலாம் கிடையாது. ஞாபகம் வந்தோன்னு சொல்லணும். அடுத்தது யாருக்கு விதி விலக்கு, அந்த மாதிரி உணவு பசியோட இருக்கிறார், ரொம்ப பசி, கடுமையான பசி, அவர் என்ன செய்யணும்? முதல்ல பசியை முடிக்கணும், அடுத்தது சொல்லணும். பசியோட நின்று சொல்லக்கூடாது. அவர் அந்த நேரத்தில் தாமதிக்கலாம். அப்புறம் மலஞ்சலத்தை சுமந்துகிட்டு அவசரமா இருக்குது, அவர் என்ன செய்யணும், அதுதான் முதல்ல முடிக்கணும், அடுத்ததான் தொழுக. அதை அடக்கி வச்சுக்கிட்டே பள்ளிக்கு வரக்கூடாது, தொழக்கூடாது. இது மார்க்கம் இப்படி ஒரு சலுகையை தரு. இவங்கெல்லாம் எப்போ எப்போ இந்த நிலை மாறுதோ அப்ப தொழுதுறணும் உடனே. அப்ப யாரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த தொழுகை வந்து ஒண்ணுமே பிரச்சனைன்னா மஜ்னூன் பைத்தியத்துக்கு தான் பிரச்சனை இல்லை. புத்தியே இல்லாம அறகுறையா இருக்காங்க, இவங்க குற்றவாளி கிடையாது அல்லாஹ்வுடைய பாதையில். அப்ப நம்ம சிந்திக்க நம்ம எப்படியா இருக்கிறோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப இந்த ரமலான்ல இன்னைக்கு வரக்கூடிய ரமலான்ல இதோட நம்ம முடிவெடுத்துறணும், இனிமேல் மௌத்து வரைக்கும் நான் தொழுகையை கடைபிடிப்பேன். நான் இந்த மாதிரி வெறுமனை ரமலானம் மட்டும் நல்லபடியா இருந்துட்டு திரும்ப பெருநாளைக்கு நான் மாறுறது இந்த விளையாட்டு நான் வைக்க மாட்டேன். இன்னும் நிறைய பேர் பார்க்கலாம் ரமலான்ல அவ்வளவு பரவாயில்ல, சில பேருக்கு ரமலான் ஃபுல்லா சார்ஜ் நிற்கும். பெருநாள் எப்ப முடிவாயிருச்சோ அன்னைக்கு பஜ்ருக்கு பார்க்க முடியும், முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான். அப்ப இது ரமலானுக்கு மட்டும்தானா அந்த பயம், ரமலான் மட்டும்தான் தொழுகையா, இதையும் நம்ம விளங்கும். அதனால தொழுகையை வந்து நம்ம கடைபிடிக்கணும், குறிப்பாக இரவு தொழுகை. தராவீஹ் தொழுகை என்று சொல்கிறோமே, இரவுல நின்று தொழக்கூடிய தொழுகை இது, இதுவும் எப்பவும் உண்டு, ரமலான் மட்டும்தான் கிடையாது. ரமலான்ல ஏன் தொழுகை நடத்தப்படுதுன்னு சொன்னா அந்த மாசத்திலேயாவது கொஞ்சம் தொழட்டுமேன்ற எண்ணத்துலதான் எல்லா பள்ளிகள்லையும் ஜமாத்தாக வைக்கப்படுது. அதுலேயும் கூட நம்ம ஆள் வைக்கலாம், தொழுகிறது கிடையாது. அங்க போய் நின்று இந்த டைம் ரெண்டு மணி நேரம் கழிக்கிறது என்பது இல்ல, தியாக மனப்பான்மையே கிடையாது, கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. நம்முடைய பெருமாளும் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, ஏதாவது லாபம் இருக்கா, பொதுவாக மனுஷன் புத்தி எப்படி இருக்கும் சொன்னா, ஒரு நேரத்தை நம்ம கொடுக்கறோம் சொன்னா அதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ஆனா பெனிஃபிட் இருக்குது, அது நமக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம வந்து பதில் கொடுப்போம். சும்மா ஒரு பேச்சுக்கு, ஒரு பேச்சுக்கு ஒரு பள்ளிவாசல்ல இரவு தொழுகையை தொழுதவர்கள் யாரா இருந்தாலும் ஒரு 100 ரியால், அவர் தொழுது முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு 100 ரியால் ஒரு பேச்சுக்கு. அப்படி செய்யவே கூடாது, அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன்னா சில பள்ளிகள்ல நம்ம ஊர்கள்னா ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீயும் ரெண்டு வடையும் கொடுப்பாங்கன்னா அப்படி நடத்துறாங்க இன்னைக்கு. அப்ப மக்கள் ஒரு கூட்டம் வருதான், சரி அங்க இப்ப தொழாம இருக்கு, இங்க வெளியே டீ குடிச்சுட்டு இருக்கிறோம், இது போனா அந்த 2.5 தொழுதுதான் டீயும் வடையும் வரும் அப்படின்னு நினைப்பெல்லாம் போறாங்க. சில பள்ளிகள்ல வைஃபை எல்லாம் வைக்கிறாங்களாம், இப்ப மாதிரி கூட்டம் வரட்டும். ஏன்னா எல்லாம் அந்த அதுலதான் நிக்கிறோம், எங்க போனாலும் கனெக்ஷன் கையில இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை தான். இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கல. அவன் விரும்பி தொழணும், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மதித்து அவனுடைய கடமையை நிறைவேற்றணும், காரணமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்படி இருக்கும்போது இந்த தொழுகை, இரவு தொழுகைய வந்து நம்ம வந்து என்ன பெனிஃபிட்டை எதிர்பார்க்கிறோம். இப்படி ஒரு 100 ரியால் கொடுக்கறதுன்னு வச்சேன்னு வைங்க, கண்டிப்பா கூட்டங்கள் வரும். இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னா, அல்லாட்ட பெனிஃபிட் இருக்கு, தொழுது பாருங்க, அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையில அதனுடைய இதை உணர்ந்து பாருங்க. நீங்க ஃபஜ்ர வந்து ஜமாத்தோட ஒரு தொழுது பாருங்க, சொல்லாம தூங்கி பாருங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா தெரியும் லைஃப்ல. அன்னைக்கு தெரியும், என்ன பெரிய இதெல்லாம் பார்க்க தேவையில்லை, அன்னைக்கு தெரியும். அவ்வளவு ஒரு சந்தோஷம் உள்ளத்துல இருக்கும், வீட்டில் வந்து ஒரு நல்ல முறையில் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ ஜிம்மத்தில்லா, அன்று அவர் அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்புல இருக்கிறார், ஒன்றும் செய்ய முடியாது யாராலையும். அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்புன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த பாதுகாப்பை நம்ம இழந்திருக்கிறோம், அதனாலதான் நமக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் வரும். அதனால அன்புள்ளவர்களே, ரமலானுடைய காலத்துல தொழுகைகளை நம்ம வந்து அதிகமா சொல்லணும், குறிப்பாக இரவு தொழுகைகளை சொல்லணும், நல்ல பழக்கங்களை நம்ம ஏற்படுத்தணும். அடுத்தது என்ன, நேரங்களை வீணடிக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையும் இந்த ரமலானுடைய காலத்துல ஃபுல்லா அவங்களுக்கு சமையல் அறையிலேயே நேரம் போயிடும். வகை வகையா கணவனுக்கு செஞ்சு கொடுக்கணும், இஃப்தாரை வந்து நல்ல அலங்காரமா செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி காலையில எந்திரிச்சு வேலை உள்ள போவங்க, அவங்க இஃப்தார் திறக்கிறதும் அந்த சமையல் அறையில தான். அப்படி இருந்தும் முடியாது, இப்படியே நேரங்களை அதுலேயே வீணாக்கி அப்படியே போயிடுவாங்க. இது வந்து ரொம்ப சரியான ஒரு பழக்கம் கிடையாது. அவங்களும் இப்பாத செய்யணும் தானே, இதுக்கு பல வகையான உணவுகளை தயாரிக்கிறதுலேயே நேரங்களை ஓட்டுனா இபாதத்துகளை செய்ய முடியுமா, துவா செய்ய முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் நிலை இருக்காது. அதனால பெண்கள் வந்து நேரங்களை எவ்வளவு அந்த சுருக்கமாக நம்முடைய வேலைகளை பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நேரம் உட்கார்ந்துடும், அல்லாஹ் வணங்குறதுல ஈடுபாட காட்டணும். இந்த மாதிரி சமையல் இதுல வந்து அலங்காரம் செய்யறதுலயே நம்ம நேரங்களை ஓட்டிடக்கூடாது. அதே மாதிரி ஊர்களில் பார்க்கலாம், இந்த பெருநாளுடைய ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அந்த பெருநாள் ட்ரெஸ் அந்த 25 அல்லது 20 மேல போய் எடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. அதுவும் டிராவல் பண்ணி போகணும், அதே ட்ரெஸ் எங்க நம்ம டிராவல் பண்ணி போறோமோ. உதாரணமா பல பல கடைகள் இருக்கு, ஜவுளி கடைகள், ஜவுளி கடை, ஜவுளி கடல்களே இருக்கு நம்ம நாட்டில் இல்லையா. அது ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட் இருக்கும், இந்த கடைக்கு போகணும், இங்க தான் நான் ட்ரெஸ் எடுக்கணும், இந்த கடைக்கு போகணும், இங்க ட்ரெஸ் எடுக்கணும், ஒருத்தரும் முடிவு பண்ணி வச்சிருப்பான். இது இல்லாம கணவர் வேற இடத்துல எங்கேயாவது எடுத்து கொடுத்தான் அன்னைக்கு பஞ்சாயத்து தான் சொல்ல போனா, அவன் எடுக்கிற ட்ரெஸ் விட நல்ல ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்துருப்பார். அல்லது இவங்க எங்க எடுக்கிறாங்களோ அதே சேம் கம்பெனி சேம் குவாலிட்டி எல்லாமே அப்படித்தான். ஆனாலும் மனசு கேட்காது, டிராவல் பண்ணி போகணும், அந்த இடத்துக்கு போகணும், அவங்க வாங்கணும். இப்படி இந்த நேரங்களை கழிக்கிறது பார்க்கல. பெருநாளுடைய ட்ரெஸ் எடுப்பதற்காகவே கூட்டம் கூட்டமாக இன்னைக்கு கடைகளில் பார்க்கலாம். நோன்பு காலத்துல ஒரு இபாதத்தும் செய்ய முடியாது, அதுலயும் ஒரு நாள் ஓடி போயிடும். இப்படி பார்க்கிறோம் நிறைய மக்களை. அதனால நேரங்களை வீணாக ரமலானுடைய காலத்துல கழிப்பதை அதிகமா பார்க்கணும், இதை நம்ம தவிர்க்கணும். அப்போ இபாதத்துகளை அதிகமா செய்யணும், குறிப்பாக அன்புள்ளவர்களை பாவங்களை அல்லாட்ட பாவங்களுடைய மன்னிப்பை கேட்கணும். நம்ம எத்தனையோ பாவங்களை செஞ்சிருப்போம், குறிப்பா அந்த ரமலானுடைய காலத்துல அதிகம் அதிகமாக அல்லாட்ட பாவ மன்னிப்பை கேட்கணும். எல்லாம் மன்னிச்சிரு, நான் எத்தனையோ தவறுகளை செஞ்சிட்டேன், இனி அந்த தவறு செய்ய மாட்டேன், நீ என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பாவங்களை ஒப்புக்கொண்டு முதல்ல அதை கழுவணும். உள்ளத்துல சுத்தம் இல்லாம இருக்கிறோம், வெளியே ட்ரெஸ் தான் சுத்தமா இருக்குது, ஆனா கல்பு உள்ள உள்ளம் வந்து கசடு பிடிச்சு அழுக்கு பிடிச்சு இருக்கிறது. அதை முதல்ல கழுவணும், அதை கழுவுற வரைக்கும் ஒண்ணு நடக்காது. வெளியில இருக்கிற அந்த சுத்தத்தை காட்டிலும் உள்ளத்துல இருக்கிற அந்த அசுத்தத்தை அகற்றுவதுதான் உண்மையான சுத்தம். அதுல நம்ம கவனமா இருக்கணும். அப்ப அல்லாட்ட அதிகம் அதிகம் தௌபா செய்யணும். தௌபா செய்யக்கூடிய மிக முக்கியமான மாதம் இந்த ரமலான் மாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு தெரியும், அவங்க எப்படிப்பட்டவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஸ்பெஷல் மன்னிப்பு கொடுக்கறான். என்ன மன்னிப்பு? லியஃஃபிர லகல்லாஹு மா தக்கதம மின் தம்பிக வ மா தஅஹர். நபியே, நீங்கள் செய்த முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்று பாவம் செய்யக்கூடியவங்க கிடையாது, அப்படி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய மன்னிச்சிட்டான்னு சொல்றான். செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவம் இருந்தாலும், ஒரு பேச்சுக்கு இருந்தாலும் அல்லவா நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றான். இந்த உத்தரவாதம் எனக்கோ உங்களுக்கோ இருக்குதா? நம்ம செய்யற பாவம் தான் மன்னிச்சிருவான் அப்படின்ட்டு நம்ம ஏதாவது ஒரு நம்பிக்கையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாருக்கும் அந்த உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், அல்லாஹ் நாடுனா தண்டிப்பான். அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி அந்த ஆதரவு வைக்கணும், கேட்கணும். நீண்ட நேரம் எப்படி தொழுவாங்க? உண்மை அவங்களுடைய கால் வீங்க வீங்க தொழுதுகிட்டே இருப்பாங்களாம், காலு வீங்க வீங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க. நின்றுகிட்டே இருந்தா என்ன ஆகும்? வீங்க தான் செய்யும், ரத்த ஓட்டம் சீரா இருக்காது. நமக்கு தெரியும், நமக்கு ஒரு டிராவல்ல போறோம், லாங் டிராவல் பண்றோம், அப்படியே கால் நிற்கும், என்ன ஆகும்? அப்படியே ரத்தம் ஓடாது. அப்ப அது வீங்க தான் செய்யும். சுல்லாயி சிலதாலே சொல்லும், நின்று அவங்க தொழுவுறாங்கன்னா அவங்க கால் வீங்கும் அப்படின்னா நீண்ட நேரம் தொழுவாங்க. அப்படி தொழும் போதும் கூட அழுவாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தால அழுவாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் சுத்தமா இல்லைங்க, அல்லாஹ்வுடைய பயம் அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லை. அதுதான் பெரிய ஆச்சரியம். அல்லாஹ்வை தான் வணங்குவோம், மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தொழுவுறாங்க, பத்தோட பதினொன்னா நானும் சேர்ந்து தொழுவுறேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாக்குறானே, அல்லாஹ் நம்ம பேசுறத கேக்குறானே, அந்த ஒரு சிந்தனை தொடர்பு இல்லை. எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன், எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க நான் நோன்பு வைக்கிறேன், இது இருந்தா அர்த்தமற்றதா போயிடும். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், நரகத்தை பற்றி ஒரு பயம் இருக்கணும். நோன்பு ஒழுங்கா வைக்கலன்னு பிரச்சனை, நோன்பு டைம்ல வந்து தீமையை செஞ்சா ரொம்ப அதிகமான தண்டனை அப்படின்ற ஒரு பயம் உணர்வு இருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பயத்தால அழுவாங்களாம். அழுதாங்கன்னா அந்த கண்ணீர் எப்படி இருக்கும்னு சொன்னா அப்படியே ஓடுமாம். அந்த அளவுக்கு கேக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஆயிஷா நாயகி, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய முன்னாள் முன்பின் பாவங்களை மன்னிச்சிட்டான், நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழணும்னு கேக்குறான். நல்ல கேள்விதானே, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான், நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? அஃபலா அசூனா அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருக்க வேண்டாமான்னு கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறத அவங்க எப்படி செலுத்துறாங்க? அல்லாஹ்வை வணங்கி நன்றி செலுத்துறான். அல்லாஹ்வுக்கு வணக்கம் ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு சஜதா செய்யறது ரொம்ப பிடிக்கும். நம்ம யாருக்கும் சஜதா செய்யக்கூடாது, வணங்க கூடாது, காலில் விழக்கூடாது, அல்லாஹ்வை வணங்கணும். நம்முடைய நெத்தி அல்லாஹ்வை நோக்கி கீழே இருக்கணும், அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்தணும் சொன்னா அதிகம் அதிகம் வணங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறான். அப்போ ரமலானுடைய காலத்துல இரவு வணக்கங்களை நம்ம அதிகமாக மேற்கொள்ள வேண்டும், தொழுகைகளை மேற்கொள்ளணும். குறிப்பாக இறுதி பத்து ஆயிடுச்சுன்னு சொன்னா கடைசி பத்துல இரவு வணக்கங்களை பிற்படுத்தி நம்ம இரவுல தூங்காம அல்லாஹ்வை வணங்குறதுல ஈடுபாடோட இருக்கணும். நாம மட்டும் செய்யக்கூடாது, மனைவி எழுப்பணும், பிள்ளைகளை எழுப்பணும், அவர்களுக்கு இப்பவே பயிற்சிகளை கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு முடிவை நம்ம எடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி பத்துகளில் இரவுல முழிச்சிருவாங்க, குடும்பத்தவர்களை மனைவி எழுப்புவாங்க, எழுப்பி இபாதத்துகளை தீவிரப்படுத்துவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா இந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு அடைகிறது, அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த நாளை அடைகிறது இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே மிகப்பெரிய நன்மைகள் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானா இல்லையா, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த லைலத்துல் கத்ர் கத்ருடைய அந்த நாள் இருக்கு பாருங்க, அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததுன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த லைலத்துல் கத்ருடைய நாள். அந்த நாள் அடைவது என்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆனா அது எப்போன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்தாங்க, இரண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு மரக்கடிக்க செஞ்சுட்டான். அதை அறிவிக்க தான் வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா வெளியே வந்தா இரண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை அல்லாஹ் மரக்கடிக்க செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க ஒற்றைப்படை நாட்களில் இரவு அதாவது லைலத்துல் கத்ரை தேடிக்கங்கன்னு சொன்னாங்க. கடைசி பத்துகளில் ஒற்றைப்படை நாளில் லைலத்துல் கத்ர நீங்க தேடி பிடிச்சிக்கங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னொரு நம்பரை சொல்லியே சொல்றாங்க, இன்னொரு ஹதீஸ்ல 21 தேடுங்க, 23 தேடுங்க, 25 தேடுங்க, 27 தேடுங்க, 29 தேடுங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணையும் கூட குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்போ 27 மட்டும் சொல்லல, 27 வரலாம் வராமலும் இருக்கலாம், மற்ற நாட்களே இருக்கலாம் இல்லையா. அப்போ கடைசி பத்துல நம்ம முழுமையா தேடுனா அந்த லைலத்துல் கத்ர நம்ம அடைஞ்சிடலாம், அந்த நாளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால் கடைசி பத்துகள்ல ஏற்கனவே இருந்த இந்த 20 நாட்களை காட்டிலும் கடுமையான முயற்சி அந்த வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடணும். இப்படி ரமலான வந்து நம்ம என்ன செய்யணும், அடையணுங்க. எனவே வழக்கம் போல ரமலான்ல ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு பிறகு மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படின்றது இருக்கவே கூடாது. இந்த ரமலான்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தோட இன்ஷா அல்லாஹ் மாறணும், அதே மாதிரி பெண்களும் மாறணும். குறிப்பாக அன்புள்ளவர்களை ரமலான இபாதத்துகளாக நம்ம அலங்கரிக்கும், இபாதத்துகளை செஞ்சு செஞ்சு அதை நம்ம அலங்கரிக்கும். இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ரமலான், உண்மையான அந்த ரமலான நம்ம நல்ல முறையில் அடைந்திருக்கிறோம்ன்றது அர்த்தம். இல்ல அப்படின்னு சொன்னா அது நாம வந்து பிரயோஜனத்தை நம்ம கொடுக்கல. ரமதான்ல ஒழுங்கா நம்ம என்ன செய்யல, அடையல அப்படின்றது அர்த்தம். மௌத்துக்கு நம்ம பயப்படுறோம், மௌத்து எப்ப வரும்னு சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் ரமதான்ல ஹயாத்தோட உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. ஏன், போன ரமதான்ல இருந்தவங்க நினைச்சு பார்த்தாங்களா அடுத்த வருஷம் இருப்போம்னு? நினைச்சு பார்க்கல, அவங்க இல்ல. நமக்கே தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் யார் யாரெல்லாம் மௌத் ஆயிட்டாங்க. போன வருஷத்துல இருந்தவங்க, பிறநாள் ஒன்னா கொண்டாடினவங்க, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, கம்பெனியில ஒன்னா வேலை பார்த்தவங்க, எத்தனையோ பேர் இப்படி இப்படிலாம போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த வருஷம் ரமதான் கிடைக்கல. எனவே அடுத்த வருஷமும் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். அதனால இந்த ரமதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தர்றான் அப்படின்னு சொன்னா, ஹயாத்தை நமக்கு ஆயுள் காலத்தை அல்லாஹ் நீடித்து தர்றான்னு சொன்னா, அதனுடைய உண்மையான மகத்துவத்தை நம்ம புரிந்து இந்த ரமதானுடைய சிறப்பான இந்த மாதத்தை, புனித மிகுந்த இந்த மாதத்தை நல்ல முறையில் நம்ம கழிக்கணும். எனவே ஷைத்தானுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காது. என்னதான் பேசினாலும் ஷைத்தான் வந்துடுவாங்க. வந்துட்டவன் என்ன செய்வான், நல்ல விதமாக சொல்லுவான், நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுப்பான், அப்படி ஒரு சார்ஜோடு போவோம். அடுத்த நாள் ஷைத்தான் அவனே வந்து என்ன செய்வான், இவ்வளோ கஷ்டப்படுறிய பார், உன் ஃப்ரெண்டு அவனை பார், இவனை பார், இங்கே பார், இவெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார், அவனும் உன்ன போல தானே இருக்கிறாங்க, இப்படி என்ன செய்வான் ஷைத்தான் நாலு பேரை காட்டி சொல்லுவான். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இடம் கொடுக்காம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம மாறணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதத்தில் முழுமையாக அடைந்து இன்ஷா அல்லாஹ் நிறைய நன்மைகளை பெற்று அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகப்படுத்தி இன்னும் தக்குவாவோடு நம்முடைய வாழ்க்கை கழித்து நமக்கு மௌத்து கடைசி காலம் வரையிலும் ஈமானோடு அல்லாஹுவை அவனுடைய கலிமாவை மொழிந்த வண்ணம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த வண்ணம் நம்முடைய ரூஹ் உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.